அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் ஆத்மா பாவனை திடமாட்டு இருக்கணும், உறுதியாட்டு இருக்கணும், அதுல நிச்சய புத்தியோட இருக்கணுங்கிறத வலியுறுத்தி சொன்னார். திரும்ப திரும்ப மனது வெளி விவகாரங்களுக்கு உள்ள போக விடாமல் இந்த பரபாவனையிலவேயே நிலைத்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிண்டே இருக்கணும் ஒவ்வொரு வினாடியும்ங்கிறத வலியுறுத்தி கொண்டேதான் வருகிறார். இப்போ அடுத்த பாடலை பார்க்கலாம். 41வது பாடல். அலை மனதின் ஓர்மையிலா தன்மையாலே அகம் பிரம்ம பாவனையே செய்ய சக்தி இலதேனும் எப்போதும் ஸ்ரத்தையோடு யாம் பிரம்மம் யாம் பிரம்மம் யாமே எல்லாம் சலனமிலா பரமே நான் பரம் நாம் என்றே சப்தம் இதை உரைத்தாலும் இவ்வரத்தால் நிலை மறுவாதலை மனது மெல்ல மெல்ல நிச்சயமாய் நிகழ்த்திய பாவனையில் நிற்கும். மனதுல நினைவுகள் எல்லாம் நீங்கி போயிடுது. இப்ப அது நினைக்கிற ஒன்னே ஒன்னு எதுதான்? பிரம்மம், அகம் பிரம்மம், நான் பிரம்மமாகவேயே இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டுமேதான் நினைவுல இருக்கு. அதை தவிர வேற எதுவுமே நினைவுல இல்லை. அப்போ சலிப்பு அடையக்கூடிய சர்வசதா வெளி விவகாரங்களவையே அலை பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மனது தன்னுடைய நினைவுகள் இல்லாத தன்மையினால உடல் உலக இன்ப துன்பங்கள்லவையே சஞ்சாரம் பண்ணி பழகிண்டே வந்து கொண்டே இருந்ததுனால இப்போ அது அகம் பிரம்மம் பிரம்மமகம்னு சொல்லி அந்த உறுதியான ஆத்ம பாவனையே செய்து வருகிறது. ஏன்னா உலக விஷயங்கள்ல நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால நினைவுகளை விட்டாச்சு. நினைவுகளை விட்டாச்சுன்னா நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா நினைவுகளை விடணும். உலக விஷயங்கள் அப்பப்பொழுது எழும்பும் போது நம்ம ஜாக்கிரதை உணர்வோடு அதுக்கு இடம் கொடுக்காமல் இந்த பரபாவனையவையே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது உள்ளார்ந்த பொருள். அப்ப இந்த ஆத்ம பாவனையை செய்ய செய்ய நம்ம பாவனை பண்றதுக்கு சக்தியே இல்லைன்னு வச்சுக்குவோம். நான் இதை எப்படி பாவனை பண்ணிக்கிறதுன்னே தெரியல. அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்? ஒரு ஸ்ரத்தையோட நான் இதை வந்து ஒரு ஜபமாட்டே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதாட்டு இருந்தாலும் இந்த நம்ம ஜபத்துக்குன்னே எடுத்துட்டு வாய் விட்டு அகம் பிரம்மம் அகம் பிரம்மம்னு கத்தின்ண்டே இருந்தாலும் சரிதான். அதாவது நான் பரமே ஆக இருக்கிறேன், அந்த பரமே பரவஸ்துவே நான். அப்போ இந்த இதையே திரும்ப திரும்ப இந்த ஒரு சப்தத்தைவையே வாயை விட்டு புலம்பின்றே இருந்தாலும் பரவாயில்லை. அல்லது நான் ஒரு ஜபத்தேவையே நான் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு ஜபத்தவையே பண்ணி கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. இதுலயும் நான் ஒரு தீவிரத்தை காட்டுறேன் இல்லையா, அந்த தீவிரத்தை பொறுத்து இதனுடைய தர்மத்தினால நிலையில்லாமல் அலையக்கூடிய மனது இப்ப உடனே அடங்கலே ஆனாலும் காலக்கிரமத்துல நம்ம செய்யக்கூடிய சாதனையினுடைய இந்த தீவிரத்தை அனுசரித்து மெல்ல மெல்ல அது நம்மை பரபாவனையில கொண்டு போய் அதுவாகவே சேர்த்துடும். இப்போ எனக்கு செய்ய தெரியலன்னு சொல்லவே வேண்டாம். இப்ப நான் அதை பண்ண பண்ண சத்தமாட்டு நான் சொல்லி புலமின்றே இருந்தாலும் பரவாயில்லை. அப்படியே எப்படியாவது நீ அதை பண்ணுன்னு தான் இதுக்கு அர்த்தமே தவிர, இதை இப்படி பண்ணினால் நல்லது எத்தனை முறை பண்ணணுங்கிறது வந்து உத்தேசம் இல்லை. இதுல அவர் சொல்ல வர தாத்பரியம் என்னன்னா, நீ சத்தம் போட்டுண்டேவாவது சொல்லு, ஆனால் நீ அந்த பரபாவனைக்கு வந்தே ஆகணுங்கிறது தான் நியதி. நீ சத்தம் போட்டாலும் சரிதான், அல்லது மனசுக்குள்ளவையே நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன் மற்றவங்களுக்கு கேட்டா எனக்கு கஷ்டம்னாலும், உன்னுடைய தீவிரத்தை அனுசரித்து அந்த நாட்டத்தினுடைய தீவிரத்தை பொறுத்து சாதனையினுடைய தீவிரத்தை பொறுத்து அதுவே மெல்ல மெல்ல அந்த பரபாவனையில கொண்டு போய் சேர்த்துடும். அப்போ என்ன அர்த்தம்னா, நீ சத்தம் போட்டு சொன்னாலும் சரி ஜபம் பண்ணிட்டாலும் சரி, ஆனால் நீ இந்த இதையே திரும்ப 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 நீ அபியாசம் பண்ணிண்டே வரணும். இதுதான் முக்கியம். மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இது இவர் சொல்ல வரக்கூடிய கருத்து. அடுத்த பாடலை பார்க்கலாம். நிரந்தரமாய் பாவனையில் மனது நின்றால் நிச்சயமாய் அகண்ட பரபாவனையில் லயித்து திரிந்தலையும் மனதினுடைய விகல்பமாக தெரிகின்ற பேதமெல்லாம் உடனே தீரும். தெரிந்திடும் அப்பேதமெல்லாம் தீரும் மட்டும் திருஷ்யமாய் தெரிவதெல்லாம் அப்பரமே என்றும் பொருந்திய அப்பர பிரம்மம் நாமே என்றும் பூரணமாய் எப்போதும் தியானம் செய்வாய். கொஞ்ச நாளைக்கு நான் சத்தமா சொல்லிட்டு இருக்கிறேன் அல்லது மனசுக்குள்ளவையே நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், அகம் பிரம்மம் அகம் பிரம்மம்னு சத்தம் போட்டுட்டே இருக்கிறேன். சரி, இப்படியே சத்தம் போட்டு சத்தம் போட்டு கடைசி என்ன ஆகும்னா நம்மளுடைய இயல்பே அதுவாகவே மாறிடும். அப்போ இந்த இயல்பை என்ன பண்ணும், இந்த ஆத்ம பாவனையில மனது நிலை நிறுத்த வச்சிடும். இந்த மனம் அதை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பிக்கும். இப்படி அது உறுதியாக இந்த அகம் பிரம்மங்க கூடிய விஷயத்தை அது பத்திக்க ஆரம்பிச்ச உடனே பிடிச்சுக்க ஆரம்பிச்ச உடனேவையே என்னாகிறது, மனம் இந்த சஞ்சலங்கள்ல இருந்து விடுபடுகிறது. குற்ற உணர்வுகள் ஏதாவது இருக்குனாக்கா அதுலேருந்து வெளிவருகிறது. இதுல எல்லாமே வெளிவருதுனால என்னாகிறது, எல்லாம் இங்க இருக்கிறது அந்த பரவஸ்து மட்டுமே தான் இருக்கிறது, பரவஸ்துவை தவிர வேற எதுவுமே இல்லை, அந்த பரவஸ்துவே நான், என்னை தவிர இங்க வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது திடமானதுக்கு அப்புறம் இங்கே அது அல்லாத ஒரு அணுவும் அசையாது இங்க கூடிய திட புத்தி அந்த இடத்துல வந்துடுறது. இந்த திட புத்தி வந்ததுனால என்னாகிறது, பேத எண்ணங்கள் அங்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இப்படி இந்த பேத எண்ணங்கள் எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆத்ம பலம் பெருகி கொண்டே இருக்கும். எப்படின்னா பள்ளத்தை நோக்கி தண்ணி நீர் வந்து வேகமாட்டு பாயும் இல்லையா, அதே மாதிரி இங்க புற உணர்வு புற விஷயங்கள்ல உள்ள தாக்கங்கள் இங்க கெட்டு போகிறதுனால, அதாவது இல்லைங்கிறதுனால இது என்ன பண்றது, அக உணர்வு இங்க மேலோங்கி காணப்படுகிறது ஆட்டோமேட்டிக்கலாகவே. அப்போ இந்த பேத புத்தி நம்ம கிட்டக்க இருந்து போகக்கூடிய சமயத்துல இப்ப என்னாகிறதுனா, பாக்குறது எல்லாம் பிரம்மம், கேட்கறது எல்லாம் பிரம்மம், பேசுவன எல்லாம் பிரம்மம், அந்த பரமே அனைத்துமாக இருக்கிறதுங்கிறதுல திட புத்தி வந்துடுறது. அப்ப இந்த திட புத்தி வர்றதுனால என்னாகிறது, சகலத்திலையும் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த பரவஸ்து நானே நானே அந்த பரவஸ்துவாக இருக்கிறேங்க கூடியது நம்மளுக்குள்ள நிலைப்பாட்டுக்கு வந்ததுனால ஒவ்வொரு வினாடியையும் வீணாக்காமல் அந்த பரவஸ்துவையே தியானம் பண்ணிண்டே இரு. அதை தவிர வெளியில விவகாரங்களுக்கு உள்ள போகாதேன்னு எச்சரிக்கை பண்றார். அந்த பரவஸ்துவையே தியானம் பண்ணிண்டே இரு, இப்படியே பண்ண பண்ண அது தானாகவேயே உன்னை மேலான நிலைக்கு கொண்டு போய் விட்டுடுங்கிறது தான் அவர் சொல்றது. சரி, இப்ப பாவனை பண்ணாம விட்டுட்டேன்னா என்ன ஆகும், நிரந்தரமாய் பாவனையை செய்யாவிட்டால் நிலையற்ற மனதுடைய விகல்பம் தீராது. திரிந்தலையும் மனதுடைய விகல்பம் தானே தீராத பவம் என்றே தோன்றுமென்றோ பரிந்து நிதம் பாவித்து மனோ விகற்பம் பற்றறவை தீர்ந்தோர்க்கு எவ்விதத்தும் பொருந்திய தன் சொரூப நிலை புறையொன்றின்றி பூரணமாய் புத்தியினில் பொருந்தும் சொல்லாய். நான் இந்த ஆத்ம பாவனையை நிரந்தரமாக இடைவிடாது செய்யாது போனால் என்ன ஆகுங்கிறத சொல்றார். அதாவது அந்த பரவஸ்து நானே நானே அதுவாகவேயே இருக்கிறேன் கூடிய அகண்ட பர பாவனை செய்யலைன்னு உண்டுமானால் நிலையே இல்லாத அலை பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மனம் இருக்கு இல்லையா, தன்னுடைய சங்கல்பங்களுக்கு ஏத்த மாதிரி விகல்பங்களோடு கூடிய கற்பனா சக்தியோடு சேர்ந்து இருந்து அது உலக விஷயங்களே அங்கே பழையபடி உற்பத்தி பண்ணி அந்த மனதை அந்த விஷயங்களவையே ஆழ்த்தி மனதை கெடுத்துவிடும். அப்போ சர்வசதா சலிக்கக்கூடிய இந்த மனதினுடைய அசைவினால என்னாகிறது, உடல் உலக உணர்ச்சிகள் தீராத உண்மைன்னு தோன்றக்கூடிய அளவுக்கு பந்தபாச பிணைப்புகளை இதுவே தோற்றுவிப்பதற்கு காரணமாக அமைகிறது. அப்போ என்னாகிறது, திரும்ப பிறப்பு இறப்புங்க கூடிய பிறவி சுழல் ஆட்டோமேட்டிக்கலாகவேயே வந்துடுது. அப்போ பல ஜென்மால கிடைச்ச புண்ணியத்தினால்தான் ஆத்ம ஞானத்துக்கு உள்ள வர முடியறதுன்னு சொல்லும் பொழுது, இந்த ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுக்கு அத்தகைய புண்ணியங்களினுடைய பலனால ஈஸ்வர கிருபையினால்தான் இது கிடைச்சிருக்குங்கும் போது, அப்போ அந்த பெருமைக்குரிய அந்த ஒரு உன்னதமான பொக்கிஷத்தை நான் அடிக்கடி அபியாசம் பண்ணிண்டே வந்தா மட்டுமேதான் அது நிரந்தரமாட்டு அது தன்னை தானாக வைக்கக்கூடிய நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். அத கொஞ்சம் நானே இன்னைக்கு எனக்கு நேரம் இல்லை, நாளைக்கு பாத்துக்கிறேன், அல்லது ஒரு மணிக்கூருக்கு எனக்கு முடியாது இப்படின்னு எல்லாமே சொல்லும் பொழுது என்னாகிறது, பந்த பாசங்களுக்கு உள்ள ஆட்பட்டு போய் உடனே அந்த ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த மனம் என்ன பண்ணுகிறது, பெரிய பாச பிணைப்புகள் எல்லாத்தையுமே உருவாக்கி சலன புத்தியோட கூடியதாட்டு ஆகி திரும்ப சம்சாரத்துக்குள்ள கொண்டு போயிடும். அதாவது பிறப்பு இறப்புங்க கூடிய சுழற்சிக்குள்ள சிக்க வைத்துடும். அதனால நீ நல்ல கூர்ந்த கவனசக்தியினால கற்பனைகளை எல்லாம் விட்டுடணும், உடல் உலக எண்ணங்களை தவிர்க்கணும். அந்த அப்ப எண்ணம் தவிர்க்கணும்னா, அப்ப நான் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தாதானே மனசு பிடிச்சுக்கும், அப்ப நான் எந்த எண்ணத்தை கொடுக்கணும், பரபாவனைய கொடுக்கணும். அப்ப பரபாவனைய கொடுத்து சர்வசதா அதையே உள்ள கொடுத்து 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 தன்னுடைய ஆத்ம பலத்திலவேயே அந்த மனத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படி அந்த ஒரு மனம் அந்த தன்னுடைய சுய ஆத்ம பலத்திலவேயே அது நிலைச்சு நின்றுடுத்துனா ஆனந்தமாக எப்பொழுதுமே அதே நிலையிலவையே நிலைச்சு நிற்க முடியும் இயல்புலவேயே. இத இவர் சொல்றார். அப்ப என்ன ஆகிறது, அப்போ விஷயங்கள் எழும்பும் போது எண்ணங்களை பர எண்ணங்களாட்டு மாத்திக்கணும்னு சொல்லறார். அப்ப இதுக்கு பர எண்ணங்களை நான் எப்படி கொண்டு வருவது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருதா, அப்ப அதுக்கும் இவரே பதில சொல்றார். சத்குருவின் சந்நிதியில் ஓர்ந்த வண்ணம் சாதுக்கள் சகவாசம் செய்தங்கே நிர்குணமாம் பரபிரம்ம சொரூபம் தானே நிகிலமுமாம் அதுவே நாம் அதுவே உண்மை அக்ஷரமாம் பிரம்மம் அதே வேதாந்தங்கள் அனைத்திற்கும் பொருளாகும் என்று வண்ணம் தக்க பர நிர்ணயமே திடமாய் செய்தார் தளர்வை எல்லாம் தவிர்க்கின்ற விசாரமாமே. எண்ணங்களை நான் ஜெயிக்கிறது எப்படி, விசாரத்தின் துணை கொண்டு ஜெயிக்கணும். அப்போ இங்க இவர் எப்படி சொல்ல வர்றார்னா, இறைவனே சத்குருவாட்ட வருகிறார், அங்கே இஷ்ட தெய்வத்தை தவிர வேற இல்லை. அப்ப இஷ்ட தெய்வமே யாரு, சத்குரு தான். அப்ப அந்த சத்குரு சன்னிதானத்துல அந்த உண்மை உணர்வுடன் கேட்ட வண்ணம் மாணவர்களாகிய நாம் எங்கெங்கு கண்டாலும் எதை பேசினாலும் அந்த குருதேவரிடத்துல நாம எதை உணர்ந்தோமோ அந்த விஷயங்களவையே திரும்ப 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 விசாரம் பண்ணி பேசி மனத்தெளிவு பெற்றுக்கொண்டே வர வேண்டும். அப்ப நம்ம பேசுறது எல்லாம் நாம சாஸ்திரங்கள் மூலமாட்டு உள்வாங்கிய சத்குருநாதர் நமக்கு உபதேசம் பண்ணின விஷயங்களவையே பேசணும். கேட்கறது அந்த விஷயங்களவையே கேட்கணும். அப்படி நாம இந்த விஷயங்களவையே உள்வாங்க உள்வாங்க என்னாகிறது, மனத்தெளிவு கிடைக்கிறது. இப்படி இந்த மனத்தெளிவுக்கு வந்துட்டோம்னு உண்டுமானால் இங்கே எல்லாம் ஒன்றே, அதுவே தான் நான், நானே தான் அது, இங்கு கூடிய வார்த்தைகளும் பிரம்மஸ்வரூபமேன்னு வேதங்கள் சொல்லக்கூடிய பொருளும் இந்த ஒன்றே தான். இதற்கு அந்நியமாட்டு நான் வேற படிச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே கல்விங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இது குரு கிருபையினால உண்மையாக கிடைத்து விட்டது. எப்போ? இந்த பிறவியில. ஆன்மீக கல்வியை பயிலுகின்ற அனைவருக்கும் ஆத்ம ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே ஞானிகள் தான். எப்படி ஞானிகள்? உலக விஷயங்கள்ல ஞானிகளாட்டு இருக்கிறார்கள். அப்ப இங்கே என்ன சொல்ற, பரபாவனைக்கு உள்ள வரணும். அப்ப எண்ணங்களை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப குருநாதர் மூலமாட்டு நமக்கு கொடுத்த விஷயங்களே, அவர் நமக்கு உபதேசம் பண்ணின விஷயங்களே, அதனுடைய சாராம்சங்களவையே நாம பேசணும். அந்த உயர்ந்த பொக்கிஷங்களையே நாம ஸ்மரணம் பண்ணி அதன் மூலமாக இந்த மனதை விசாரம் பண்ணி மனத்தெளிவு வந்துடுத்து தான் இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான்ங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்போ அது புரிய ஆரம்பிக்கிறதோ, ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இனிமேல் நான் படிச்சுக்கிறதுக்கு அங்கே வேற ஒரு கல்வியோ ஒரு பட்டமோ வேற எதுவுமே நமக்கு தேவையே இல்லை. அப்போ என்னாகிறது, நமக்கு என்ன வேணுமோ வேணுங்கிறது குருநாதரனுடைய கிருபையினால நமக்கு சத்தியமானது கிடைத்து விட்டது. அப்போ இதுக்கு தவிர நமக்கு கிடைக்க வேணும்னு சொல்லிட்டு வேற எதுவுமே இல்லை. இந்த தெளிவும் இந்த நம்பிக்கையும் எப்பொழுது வருகிறதோ, வரும்போது என்னாகிறது, அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதாவது அந்த பரமே நான்ங்க கூடிய அந்த ஒரு இருப்பது ஒன்றேதான் இருக்கிறதுங்க கூடியது நமக்கு திடமாகும் பொழுது, இந்த மனச்சோர்வு, மன கஷ்டங்கள், மரண பயம், சந்தேக குற்றங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது. இது ஒண்ணுந்தான் இவற்றை எல்லாம் களையக்கூடிய, துக்கங்களை போக்கக்கூடிய அரிய ஒரு மருந்தே இதுதான். அதனால நீ இதுல சந்தேகமே கொள்ளவே கூடாது. அதனால உன்னுடைய நிச்சய புத்தியினால் நீ அதையே விசாரம் பண்ணி நீ மனத்தெளிவோடு இருந்து அந்த பரவஸ்துவை நீ அறிந்து கொள்ள முயற்சி செய்யின்னு சொல்ற. ஜோதிமிகு பரபிரம்மம் எல்லாம் என்றும், சுத்தமதாம் பரபிரம்மம் அது நாம் என்றும், சாதித்த விசாரமிகு சாதுகள்கே, சாற்றும் பரபாவனை தான் சார்வதல்லால், தீதுற்ற தேகாதி நாமே என்றும், திருஷ்யமாய் ஜகத்மு தீதுற்ற தேகாதி நாமே என்றும், திருஷ்யமாம் ஜகமுதலீது உண்மை என்றும், கோதுற்ற அவிசாரம் மேலிட்டோர்க்கு குறைவற்ற பாவனை எவ்விதமாய் கூடும். சுயம் பிரகாசியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபமே எல்லாம், அதுவே நான்க கூடியதில்ல திட உணர்வு வந்து பொறுமையே கையாண்டு அந்த பொறுமையோடு அனைத்தையும் இந்த மாதிரி சாதனை செய்து வரக்கூடியவர்களுக்குத்தான் இந்த சுத்தமான இந்த பிரம்ம ஞானம் அவர்களுக்குன்னே உரியதுன்னு சொல்றார். ஏன்னா அந்த இடத்துல மட்டுமே தான் சத்சங்கம் எப்படி ஆகிறது, நிற்சத்சங்கமாட்டு ஆகிறது. சத்சங்கம் நிற்சங்கமாட்டு ஆகிறது. அந்த நிற்சங்கம் என்னாகிறது, மோகமே இல்லாத மோகமற்ற ஒரு ஆத்ம பாவனையில கொண்டு போய் முடிகிறது. இந்த ஆத்ம பாவனையே பிறவியற்ற மோட்ச நிலை பெறுவதற்கு காரணமாக அமைகிறது. அப்போ இதுலவையே சாதனை பண்ணும் பொழுது, இதுல இப்படியே சாதனை பண்ணிட்டு வரும் பொழுது, நான் இந்த தேகத்தையும் இந்த உலகத்தையும் மறக்காமல், இந்த தேகம்ங்கிறது உண்மை, குடும்பம்ங்கிறது உண்மை, மக்கள் மனைவிங்கிறது உண்மை, உலக உயிர்கள்ங்கிறது உண்மை, இந்த ஜகம் உண்மை, இப்படின்னே சொல்லி அதில் பிணைக்கப்பட்ட அந்த பந்தபாச விஷயங்களவையே அதிகமாட்டு பாவனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி இந்த ஆத்ம பாவனை அவர்களுக்கு கிடைக்கும்னு கேட்கிறார். சமயம் கிடைக்கிறப்ப நான் இதுல வந்துக்கிறேன், அதுக்கப்புறமா எனக்கு வெளி உலக விஷயங்கள் எனக்கு இருக்கிறது, அந்த வெளி உலக விஷயங்கள்ல நான் என்னுடைய கடமைகள் இருக்கிறது, அந்த கடமைகளை நான் முடித்துவிட்டு நான் இதற்கு நான் வருகிறேன். நிறைய சொல்றோம் இல்லையா, இப்ப இவர் அந்த மாதிரி சொல்றத வந்து எச்சரிக்கை பண்ற. ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் போயிட்டே இருக்கு, காலத்தை நீ வந்து வேஸ்ட் பண்ணாத, அடுத்த நிமிஷம் உன்னுடையது இல்ல, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறதே தெரியாது, அதனால கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதையுமே நீ உனதாக்கி கொள்ளு சொல்றார். அந்த ஒவ்வொரு நொடி பொழுதுமையே நீ ஆத்ம பாவனையோடவையே தீவிரமா நீ தான் விசாரம் பண்ணணும். இதுல நீ கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன்னு உண்டுமானால் மனது ஒன்ன அதோகதிக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுடும். அப்போ என்னாகும், இந்த ஆத்ம பாவனை ஒரு நாளுமே கிடைக்காது. நான் ஆத்ம பாவனை பண்ணிக்கொண்டே இருக்கிறேன்னு சொன்னாலும் அது உன்னை நீயே ஏமாத்திக்கிற மாதிரின்னு சொல்லிட்டார். ஏன்னா இருக்கிறது அது மட்டுமே இங்க கூடியது, எனக்கிட்ட திடமாட்டு இல்லைங்கிறதுனால, இருக்கிறது பிரம்மம் மட்டுமே இங்கிறதுல நான் திட புத்தி இல்லைன்னா தான் எனக்கு இந்த உலகம் எனக்கு உண்மைன்னு தோன்றுறது. அப்ப அதுல எனக்கு நம்பிக்கை வரணும்னா குருநாதர் மூலமாட்டு கேட்ட விஷயங்களை மனசுக்குள்ள அடிக்கடி விசாரம் பண்ணி என்ன நானே தெளிவுபடுத்திக்கணும். அப்பதான் நான் எங்கெங்க சிக்கிக்கின்னு இருக்கிறேங்கிறது தெரியும். அப்போ அதன் மூலமாட்டு மன தெளிவை அடையணுங்கிறார். எனக்கு இது தெரியலன்னு சொல்லிட்டு நீ விட்டுடாதேங்கிறார். ஏன்னா தெரியலன்னு நீ விட்டுட்டேன்னு உண்டுமானால் இந்த ஒரு வாய்ப்பு போச்சு, இந்த ஒரு மனித பிறவி போச்சு. அப்ப அது வந்து பயனில்லாத பிறவியாட்ட போயிடும், அதனால நீ அத பயனுள்ளதாட்ட மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இவர் இதுல சொல்லிட்டு வர்றார். இதையெல்லாம் சொன்னவர் இனி அடுத்தது மனோமயத்தினுடைய மயக்கத்தை பத்தி பேசுறார். மயம் அப்படின்னா அது அதாவது இப்ப இனிப்பு மயமாட்டு இருக்கிறதுன்னு சொல்றோம்னா இனிப்பை தவிர அங்க வேற ஒண்ணும் இல்லை, இனிப்பா இனிப்பு மட்டுமே தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ இவங்க என்ன சொல்றாருன்னா மனோமயத்தை பத்தி பேசுறார். மனசுதான் எல்லாம், அந்த மனசும் எப்படி இருக்கு, கற்பனையான மனசாட்டு இருக்கு. அது இருக்கிறத இல்லாததை இருக்கிறதாட்டு கற்பனை பண்ணின்னு இருக்கு. அப்ப அதுக்கு வந்து என்ன சொல்றோம், பிராந்தின்னு சொல்றோம், மனப்பிராந்தி சொல்றோம் இல்லையா. அத பத்தி பேசுறார். விதியுடனே ஹரிகரணம் பிராந்தியேயாம், விராட்டுடனே சுராட்டு மிக பிராந்தியேயாம், மதியிலுறும் பிரம்மாவும் பிராந்தியேயாம், சத் மற்றும் உள தேவர்களும் பிராந்தியேயாம், நிதமுனிவர் சித்தர்களும் பிராந்தியேயாம், நிகழ்கின்ற மனுக்கள் எல்லாம் பிராந்தியேயாம், சர்வசுர சுரர்கள் எல்லாம் பிராந்தியேயாம், சமரம் முதல் சரிதம் எல்லாம் பிராந்தியேயாம். அடுத்த பாடலையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறார். விரவுமயன் செயலான ஜெக சிருஷ்டியாதி விதம் விதமாய் கதையெல்லாம் பிராந்தியேயாம், ஹரியனுடைய பாலனமாம் செய்கை முதலாம் அவதார லீலை எல்லாம் பிராந்தியேயாம், ஹரனுடைய சம்ஹாரம் முதலாம் செய்கை அவதார லீலை எல்லாம் பிராந்தியேயாம், வர்ணமுடன் ஆசிரம பேதம் பெற்ற வகை வகையாமா நிடரும் பிராந்தியேயாம். எல்லாம் மனப்பிராந்தின்னு சொல்லிட்டார். மனம் விபரீதமாட்டு கற்பனை பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டார். எப்படின்னா ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். எல்லா ஜீவராசிகளும், எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த விதியை நிர்ணயம் பண்ணக்கூடிய பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கிறார்னு நம்ம புராணங்கள் மூலமாட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ விதியை நிர்ணயம் பண்ணக்கூடிய பிரம்மானு இருக்கிறார், காக்கக்கூடிய கடவுளாட்டு ஹரி இருக்கிறார் அதாவது விஷ்ணு இருக்கிறார், சம்ஹார மூர்த்தியாக சிவன் இருக்கிறார் ஹரன், இது எல்லாம் மனதினுடைய கற்பனை சுரூபம், அதாவது இதைத்தான் பிராந்தி மயக்கம்னு சொல்றார். ஏன்னா இங்க இவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க என்ன பண்றாங்கங்கிறதே தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு சொல்லி வச்சிருக்காங்க, அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது, நாம அதையே நம்பிட்டு இருக்கிறோம். அந்த தேவ தெய்வங்களுடைய விராட் விஸ்வரூபம் அனைத்தும் மனோமயத்தினுடைய பிராந்தி மயக்கம்தான். 33 கோடி தேவர்கள், அவர்களினுடைய உலகம், அவர்களினுடைய இயக்கங்கள், 48,000 மகரிஷிகள், கந்தர்வர்கள், கிண்ணரர்கள், கிம்புருஷர்கள், துன்புரு நாரதாதி சித்தர்கள், இங்க கூடிய எல்லாரும், அவர்களுடைய வம்சவருத்திகள்னு சொல்லப்படக்கூடியவைகளும், அசகாய சூர சக்திகளும், புராண இதிகாசங்கள் மூலமாட்டு நாம கேட்கக்கூடிய எல்லா கதைகளுமே மனோமயத்தினால இருக்கக்கூடிய பிராந்தி மயக்கத்துல இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இதுல எல்லாமே உண்மையா பொய்யான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி நீ உன்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. கிடைக்கிற நேரத்தை நீ துரிதமாட்டு அந்த பரபாவனையிலவையே உன்னை செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த பாடல்களினுடைய தாத்பரியம். ஏன்னா அது எல்லாம் ஆரம்ப நிலையில இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு தேவைன்னு கேட்டாச்சுன்னா நான் திரும்பவும் அதையே நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிடிக்க கூடாது. ஏன்னா மேல்நிலைக்கு வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து அந்த 1ஆம் கிளாஸ் பாடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால நான் திருப்பியே நான் 1ஆம் கிளாஸ் பெஞ்சில் நான் போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதே மாதிரி ஆயிடும். அதனால இவர் என்ன பண்றார்னா மேலான எண்ணங்களுக்கே கொண்டு போய்க்கிற சொல்றார். அதனால மனச இவருடைய பாடல்கள் இதுவரைக்கும் உள்ளதுல எல்லாமே பாருங்க, மனம் துளி கூட கீழ்நிலைக்கு வருவதை அந்த முனிவர் விரும்பவே இல்லை. நிதாகருக்கு அந்த மனதை கீழ்நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான அவகாசமே அவர் கொடுக்கல, அந்த எண்ணங்களை சிந்திக்கிறதுக்கு கூட கொடுக்கல, அந்த எண்ணத்தை பத்தி அங்க பேசக்கூட இல்லை. அங்க பேசுறது பூராவுமே அந்த பரபாவனைய பத்தியே தான் பேசுறார், ஆத்ம பாவனைய பத்தியே தான் பேசுறார், அதுலவையே நிலைச்சு இருக்கணுங்கிறத தான் சொல்றார். இப்படி போனா இந்த மாதிரி எல்லாம் போயிடும், அதனால நீ கீழ்நிலைக்கு உன்னுடைய மனசை கொண்டு போகாதேன்னு தான் சொல்றார். முக்தியுற வேண்டுமென இச்சை வைத்தல், மோட்சத்தின் பொருட்டே தன் உயிர் தரித்தல், பக்தியுடன் நன்றாக விசாரம் செய்தல், பாங்காக பரபிரம்ம ஞானம் எய்தல், இத்துவித ஜகத்தை எல்லாம் அறமறத்தல், இத்தனையும் பரமார்த்த தசையில் பொய்யே, அத்வைத பரபிரம்மம் ஒன்றே உண்மை, அதுவே இதில் அணுவேலும் ஐயமில்லை. எப்படி சொல்றாருனா, உனக்கு முக்தி அடையணும்னு ஒரு ஆசை உனக்குள்ள வந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த முக்தியின் மீதான ஆசை எப்படி இருக்கணும் தெரியுமா, பிறவா நிலையை பெறணுங்கிறதுல தான் இருக்கணும். நீ என்ன பண்ற, இந்த பத முக்தியை இப்போ பண்றேன், எனக்கு இறைவனுடைய பாதார விந்தங்களை நான் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி நீ பதமுக்திக்காக வேண்டி ஆசையை வைக்காதே, பராமுக்தியை நீ விரும்புன்னு சொல்ற. பதமுக்தினா என்னது, சாரூபம் சாலுக்கியம் அப்படிங்கிற மாதிரியான லிஸ்டுகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. அப்போ நீ என்ன பண்றேன்னா அந்த மாதிரியான பிரம்மலோகத்தை அடைய வேண்டும், இந்திரன் பதவி வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ள நீ போகாமல் பிறவா நிலைக்கு நீ வந்து போகணும்னு சொல்றார். அந்த பிறவா நிலையை பெறணுங்கிறதுக்காக வேண்டியே உன்னுடைய பிராணனை நீ வச்சிருக்கணும். அந்த பிராணனை உலக விஷயங்களுக்காக வேண்டியோ அல்லது வேறு பதமுக்தியை அடையணுங்கிறதுக்காக வேண்டியோ நீ வந்து வேஸ்ட் பண்ணிடாதேன்னு சொல்றார். அதே மாதிரி உனக்கு பக்தி பண்ணணும்னு உனக்கு ஆசை உண்டாச்சுதுன்னு உண்டுமானால் ஆத்மாவை விசாரம் பண்ணி எந்த தெய்வத்தை நாம உபாசனை பண்றோமோ அந்த தெய்வத்திடம் நம்மளுடைய எல்லாத்தையுமே சர்வசங்க பரித்தியாகம் செய்து அனைத்தையும் விட்ட நிலையில் ஆத்மானந்தம் பெறக்கூடிய நிமித்தம் அது இருக்கணும். அப்படிப்பட்ட பராபக்தியாட்டு இருக்கணும். ஆசைகளை வைத்து நான் இந்த மாதிரியான எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த எண்ணங்களை எனக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கணும், நான் இந்த மாதிரி ஆசைகளை வைத்திருக்கிறேன், எனக்கு இந்த ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கணுங்க கூடிய வியாபாரம் அங்கே இருக்கக்கூடாதுங்கிறார். அப்ப இதுல என்ன ஆகுறதுன்னா, எல்லாத்திலையுமே உயர்ந்ததவையே பேசுறார். கண்ணினால பார்க்கக்கூடிய இந்த துவைதமான ஜகத்தை முழுமையாட்டு மறக்கணும்னு உண்டுமானால், இந்த ஜகத்தை நான் மறக்க வேண்டும்னு ஆசைப்பட்டாயின்னு உண்டுமானால், அந்த ஒன்றேதான் நான், நானே அது இங்க கூடிய பரமார்த்த திசையிலவேயே இங்க பாக்குறது எல்லாம் பொய்ன்னு நீ உதறினால் மட்டுமே தான் அந்த பரபாவனைக்குள்ள போக முடியும். முடிந்த முடிவாகிய அத்வைத சொரூபமாகிய அந்த பிரம்மம் ஒன்றேதான் உண்மை, அதுவே நான், அதுவே நீ, அதுவே அனைத்துமாக இருக்கிறதுங்கிறத திடப்படுத்திக்கோ. ஏன்னா இதுல அணுவளவும் சந்தேகமே இல்லை. அதனால நீயும் அதை சந்தேகம் கொள்ளாமல் அதையே திரும்ப திரும்ப சாதனையாட்டே பண்ணு. அதையே பண்ணி நீ அந்த அமைதியில ஆனந்தம் அடையக்கூடிய பரிபக்குவ நிலையை நீ அடைந்து விடுன்னு சொல்றார். அடுத்து வரக்கூடிய பாடல்கள்ல உலக நியதி அதனுடைய உண்மை சுரூபத்தை பத்தி பேசுறார். அடுத்தது பிரம்ம பாவனையில இன்னமும் லயிச்சு அந்த தூய உணர்வேயான அந்த ஒரு பரநிலையை அடையறதுக்குண்டான வழிமுறைகளை இன்னமும் அவர் நிறைய பேசுறார். அதையெல்லாம் அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்கலாம். ஹரி ஓம், நன்றி.